வணக்கம் மக்களே, நானும் உங்கள் மேக்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புளிப்பு மூட்டை பாட்காஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வந்து இந்த இப்போ வந்து நம்ம கரண்ட்லி 4G யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 4G அப்புறம் இப்போ 5G பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 5G வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராசஸ் நடந்திருக்கு, என்னென்னலாம் எவால்யூவேஷன் நடந்திருக்கு இந்த நெட்ஒர்க்கில் 5G தொடர்றதுக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 1G ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1G ஃபஸ்ட்டு யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா, நிப்பான் டெலகிராஃப் அண்ட் டெலஃபோன் NTT டோக்கியோவில் 1979 போல் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. பை 1984 இந்த NTT வந்து ஹோல் 1G வந்து ஜப்பான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த NTT யார்னால், ஜப்பானீஸ் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி இந்த NTTன்றது. ஸோ இதுக்கு முன்னாடி 1983 US வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1G ஆப்ரேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டால் மோட்டரோலாவோட டைனாடெக் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செல்லுலார் டெலிஃபோன், அது ஒரு மொபைல் ஃபோன் கூட சொல்லலாம். அது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா இடத்துக்கும். அதுக்கப்புறமேட்டா அது வந்து அது கனடா, யூகே, லேட்டர் ஏஸ் அந்த 1G நெட்ஒர்க் வந்து போய் சேருது. ஸோ இந்த டைனாடெக்ன்றது என்னென்னா, டைனாமிக் அடாப்டிவ் டோட்டல் ஏரியா கவரேஜ். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து $3,995 வரும். இப்போதைக்கு இருக்கிறதில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் $9,660. இன்னாரில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 7,13,000 சம்திங் வரும். இந்த 1G ஒரு மேஜர் ட்ராபேக்ஸ் என்னென்னா வந்து இதோட கவரேஜும் ரொம்ப புவராக இருக்கும். அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இதோட இன்னொரு இஷ்யூ வந்து ரோமிங் சப்போர்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. சில ஆப்ரேட்டருக்கெலாம் ரோமிங் சப்போர்ட்டே இருக்காது. இதோட இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் என்னென்னா வந்து இது வந்து காலே வந்து என்கிரிப்டடாக இருக்காது. ஸோ இப்போ நினச்சி பாருங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு மெசேஜுமே நம்ம வந்து என்கிரிப்டட் மெசேஜ். ஆனால் அப்போ வந்து கால்ஸ் கூட வந்து என்கிரிப்டடாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மிஸ்யூஸ் கூட ஆக சான்சஸ் அதிகமாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்தாலும் பை 1990 வந்து இந்த 1G வந்து ஒரு 20 மில்லியன் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1G வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பாத்தாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்னா வந்து 2G ஜென்ரேஷனே வந்து அடுத்தது வருது. அப்புறமேட்டா வந்து 1991 ஃபின்லாண்டில் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க், அதுதான் 2G வந்து லான்ச் பண்ணுறாங்க. எது அண்டரில் லான்ச் பண்ணுறாங்கன்னா GSM அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க. GSM-னா என்னென்னா, குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இந்த ஸ்டாண்டர்டை யார் டெவலப் பண்ணானா வந்து யூரோப்பியன் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இது எதுக்குன்னா வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு டிசைன் பண்ணுறாங்க, இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2G வந்து என்னென்ன ஒரு ப்ளஸ்லாம் இருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கால்ஸ்லாம் வந்து என்கிரிப்டடாக இருந்தது. அப்புறம் டிஜிட்டல் வாய்ஸ் கால் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து SMS, பிக்சரு, MMS இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து 9.6 KB ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதோட ஸ்பீடு வந்து அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் இன்வெஸ்டர்ஸும் இதோட மொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ண பை த எண்ட் வந்து இது வந்து 40 KB/s வரைக்கும் அவங்க வந்து கொண்டு போனாங்க. அப்புறம் வந்து எட்ஜ் கனெக்ஷன் வந்து ஒரு அப் டு 500 KB வரைக்கும் வந்து இவங்க ஆஃபர் பண்ணாங்க. இந்த எட்ஜ் என்னென்னா வந்து என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் GSM எவால்யூவேஷன். இதை வந்து pre-3G ரேடியோ டெக்னாலஜினே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3G வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. என்னதான் வந்து 2G வந்து ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும், இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் அண்டரில் இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க்கில் வந்து இது கொஞ்சம் ரெவல்யூஷனே ஆச்சு. ஸோ இது நோக்கி தான் அடுத்தது வருது 3G நெட்வொர்க். இப்போ 3G தேர்ட் ஜென்ரேஷன் இதை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா, NTT டோக்கோமோ 2001 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த டொக்கோமோக்கு என்ன ஃபார்மேஷன்னா வந்து டூ கம்யூனிகேஷன் ஓவர் தி மொபைல் நெட்ஒர்க். அதே மாதிரி டொக்கோமோ இது வந்து ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரிவேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 3G எய்ம் வந்து என்னென்னா, வெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், அதுதான் வந்து அவங்களோட முதல் எய்மாகவே இருந்தது. ஸோ 3G வந்து 4 times ஃபாஸ்டர் தென் 2G, அதாவது 4 times வந்து 3G வந்து 2G ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ 3G வந்து அந்த டைமில் 2G 3G மாறினவங்களுக்குலாம் வந்து டேட்டா வந்து சீக்கிரமாக வந்து காலியாகிற ஃபீலிங்லாம் எனக்குலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் வீடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து அப்புறம் இந்த ஸ்கைப் கால்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாக கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு ரெமார்க்கபிளாகவே இருந்தது. இதுக்கப்புறம் வந்து 2007 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் iPhone 3G. ஃபஸ்ட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாரு. அது வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனாகவே இருந்தது. ஏன்னா பல ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி அவர் வந்து அந்த ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த iPhone 3G நல்லா ஹிட்டும் ஆச்சு. ஸோ இந்த 3G தொடர்ந்து அடுத்து வந்தது தான் வந்து 4th generation, அதாவது 4G. இப்போ நம்ம கரண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இந்த 4G வந்து எங்கே டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்லேயும், அப்புறம் ஓஸ்லோ நார்வேலையும் வந்து 2009 வந்து இவங்க இதை டிப்ளாய் பண்ணுறாங்க. இதோட ஸ்டாண்டர்ட் என்னென்னா வந்து எல்டிஇ. இப்போ நிறைய பேருக்கு தெரியும் 4G யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்டிஇன்னு மேலே காட்டும். ஸோ இந்த எல்டிஇன்னு என்னென்னா லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்றதான் இதோட ஃபுல் ஃபார்ம். வந்து இந்த 4G வந்து எவ்வளோ ஸ்பீட் ஆஃபர் பண்ணுதுன்னா அப் டு 1 GB பர் செகண்ட் வரைக்கும் இந்த 4G வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது கேம் சர்வீஸ் பண்ணலாம், ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமிங் இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தது, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங்கும் ஃபாஸ்ட்டாக இருந்தது, அதே மாதிரி MB நம்மளுக்கு போகிறதும் நிறைய ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ 4G-க்குன்னு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஹேண்ட்செட்ஸ் டிவைசஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 4G ஹேண்ட்செட் மூலமா வச்சு ஆப்பிள் வந்து ஒரு $1 trillion கம்பெனியாக மாறிச்சு. ஸோ என்ன தான் வந்து 4G இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இது ஃபுல்லாக கவர் ஆச்சானா இன்னும் ஃபுல்லாக கவர் ஆகலாம் தான் நான் சொல்லுவேன். ஒரு ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா UKல வந்து 54% வரைக்கும் தான் இந்த 4G வந்து கவர் ஆகிருக்கு, இன்னும் நிறைய இடத்துக்கு அது வந்து கவர் ஆகலன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லேயும் இப்போ 5G வந்து எனேபிலிட்டியோட வருது. சில இதெல்லாம் வந்து 5G ஹேண்ட்செட்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து iPhone 12 5G எனேபிள்டு தான், ஒரு சாம்சங் டாப் எண்ட் மாடல் வந்து 5G எனேபிள்டு தான். இன்றைய வரைக்கும் வந்து 4G ஃபுல்லாக கவர் ஆகுது நிறைய ஏரியாஸ்க்கு. இருந்தாலும் வந்து ஏன் அதுக்குள்ளே 5G ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஆல்ரெடி வந்து இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து 5G வந்து ஒரு கமர்ஷியலாகவும் ஆக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 5G அவங்க என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்கன்னா வந்து IoT வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. IoT-யோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து காயின் பண்ணுறான்னா வந்து கெவின் ஆஸ்டன். இவர் வந்து ஒரு கன்சியூமர் அண்ட் சென்சார் எக்ஸ்பர்ட். இவர் இவர் வந்து ஒரு டெக் ரிபப்ளிக் இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு இது மாதிரி IoT-ன்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்கிறாரு. ஸோ இது ஃபஸ்ட்டு அவர் எங்கே சொல்கிறாருன்னா வந்து 1990s வந்து அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் IoT-ன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எதுக்குன்னா அவங்க கேமிங் கம்பெனி வந்து அந்த ஒரு டேக் டெக்னாலஜி, அதாவது RFID டேக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த IoT-ன்னு ஒன்று சொல்கிறாரு. ஸோ அக்கார்டிங் டு வந்து ஆஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா வந்து IoT டிவைஸ் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்காது தான் நம்ம மொபைல் ஃபோன்ஸு. மொபைல் ஃபோனே வந்து ஒரு IoT டிவைஸ் தான் அவன் சொல்கிறாரு. ஏன்னா வந்து நேவிகேஷன்லேருந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து கம்யூனிகேஷன் வரைக்கும் அதில் பண்ண முடியும், அதிலே ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குது, அதுவே வந்து ஒரு IoT டிவைஸ் தான் சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வைஃபை மூலிமா வந்து நம்ம ஃபோன்லேருந்து ஃப்ரிட்ஜஸ்ஸு, வாஷிங் மிஷின்ஸ், கார்ஸ் இதுக்கெல்லாமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணி அதுக்கே நம்மளுக்கு தேவையான ஒர்க்கு பண்ண முடியும். ஸோ இந்த IoT-யை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து 5G நெட்ஒர்க்கை வந்து அடுத்த ஒரு கட்டமாக யோசித்தாங்க. ஏன்னா வந்து 3G சரி 4G சரி அதோடய லேட்டன்சி வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ IoT-யை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்டர் நெட்ஒர்க் தேவை, அதுக்காக வந்து 5G-யை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து NASA வந்து மிஷின் டு மிஷின் இன்டெலிஜென்ஸ் கார்பரேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து IoT-யும் அப்புறமேட்டாக வந்து 5G டெக்னாலஜியும் வந்து டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதோட டைம் லைன் பார்த்திங்கன்னா அரௌண்டு 2006-2008 அந்த மாதிரி டைமில் தான். அதே டைம் லைனில் தான் வந்து சவுத் கொரியாவும் வந்து 5G-க்கு ஒரு R&D ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. R&D-னா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறமேட்டாக வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டியில் வந்து 5G ஃபோக்கஸ்டு NYU ஒயர்லெஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்போனா வந்து 2012 போல். 5G-யோட கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது நிறையா இடத்துல வந்து அதோடய யூசேஜும் வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து நிறையா நன்மை தர அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ரிமோட் சர்ஜரி, அப்புறம் டெலிமெடிசன், அப்புறம் வந்து ரிமோட்லேயே வந்து வெட்டல் சைன் மானிட்டரிங் அதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது 5G வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ஆஃபர் அண்ட் அடாப்ட் 5G எதுனா வந்து சவுத் கொரியா தான். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5G நெட்ஒர்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த சவுத் கொரியன் கரியர்ஸ் அந்த மூணு கரியர் வந்து 5G யார் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா KT, LG U+, அண்ட் SK டெலகாம். இவங்க வந்து 5G-யை வந்து கமர்ஷியலாக அவங்க கண்ட்ரிக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்டெல் வந்து யாரோட பார்ட்னர் வச்சுருக்காங்கன்னா இந்தியாவில் ரிலையன்ஸியோட பார்ட்னர் வச்சு 5G-யில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டெல் வந்து ஜியோ மேலே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 250 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 5G வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து 5G-க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிறதுக்கு பை 2023 ஆகும், இதுதான் நான் அசம்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதோட வந்து அடுத்தது வந்து 6G சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து சாம்சங் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து அவங்க என்ன என்டைட்டில் என்ன வச்சுருக்காங்க, அது நெக்ஸ்ட் ஹைப்பர் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல். இது வந்து 6G வந்து இதை அவங்க சொல்லியிருக்காங்க. 6G அவங்க என்ன வந்து அச்சீவ் பண்ண பார்க்குறாங்கன்னா, எக்ஸ்டெண்டட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, மொபைல் ஹாலோகிராம் அண்ட் டிஜிட்டல் ரிப்ளிகா, அது மாதிரி வந்து 6G வச்சு அவங்க அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் கேட்கலாம், 5G வந்து இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் தானே இருக்குது அப்படின்றப்ப, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6G வந்து இப்போயே ஆரம்பித்ததான் பை 2028 வந்து அடுத்த 10 இயர்ஸ்க்குள்ளே 6G டெவலப்மெண்ட்டும் அதோட கமர்ஷியலைசேஷனும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சாம்சங் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 6G வர இன்னும் டைம் ஆகும், இன்னும் 5G வரவே நிறைய டைம் இருக்கும். ஸோ 6G வந்து அடுத்த கட்டம் இப்போலேருந்து அதோட ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் 1G 5G வரைக்கும், இப்போ எக்ஸ்ட்ரா 6G வரைக்கும் இப்போ எப்படி போயிட்டுருக்குது ப்ராசஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக இதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இதை பிடிச்சிருந்தா வந்து கேளுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் வந்து அந்த இன்டர்நெட்டை பற்றி தெரியணுமோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ்.